الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وسارعوا إلى مغفرة من ربكم وجنة عرضها السماوات والأرض أعدت للمتقين صدق الله العليم கண்ணியத்துக்குரிய சங்கைக்குரிய மதிப்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு வ தஆலா எங்களை பரிசுத்தப்படுத்துவதற்கு, எங்களை அவனுடைய மேலான உயர்ந்த சுவர்க்கத்திற்கு தகுதியானவர்களாக ஆக்குவதற்கு இது போன்ற சிறப்பான நல்ல நாட்களை, நல்ல மாதங்களை வழங்கியிருக்கிறான். இந்த ரமலானுடைய மாதம் என்ற ஒன்றை அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு வ தஆலா ஏற்படுத்தி இந்த மாதத்தில் வேறு எந்த மாதத்திலும் வைக்காத நிறைய சிறப்புகளை ஏற்படுத்தி ஒவ்வொரு மனிதனும் நிரந்தரமான மறுமை வாழ்க்கையிலே நிரந்தரமான ஈடேற்றத்துக்குரிய வழிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் எதிர்பார்க்கிறார். ரமலான் வருவதற்கு முன்னால் நாம் ரமலானை பற்றி நிறைய கேட்டிருக்கோம். ரமலானுடைய மாதம், அதனுடைய சிறப்புகள், அதனுடைய மேன்மைகள், அந்த மாதத்தை எப்படி நாம் கழிக்க வேண்டும் என்று நாம் ஜும்ஆ பயான்களிலும் நிறைய உபதேசங்களிலும் கேட்டிருப்போம். ஐந்து நாள் எங்களை விட்டும் சென்றுவிட்டது, ஆறாவது நோன்பிலே இருக்கிறோம். இப்பொழுது நாம் எங்களை கொஞ்சம் கேட்டு பார்ப்போம். முஹாசபத்து நஃப் என்பார்கள். எங்களிடத்திலே நாமே விசாரித்து பார்ப்போம், கழிந்த இந்த ரமலானுடைய ஐந்து நாட்களையும் நான் எப்படி கழித்து முடித்தேன். இந்த உள்ளம் சொல்ல தெரியும், உள்ளத்துக்கு பொய் சொல்ல தெரியும், பொய் வராது உள்ளத்துக்கு. நான் இந்த ஐந்து நாட்களையும் எப்படி கழித்து முடித்தேன் என்ற ஒரு கேள்வியை எங்களை நோக்கி நாம் கேட்டால் பதில் வரும், நான் எப்படி இந்த ஐந்து நாட்களையும் கழித்து முடித்திருக்கிறேன், இந்த பெருமதியான நாட்களுடைய இரவுகளையும் பகற்காலங்களையும் சொல்லப்பட்ட வணக்கங்கள் இபாதத்துகளில் எவ்வளவு கழித்திருக்கிறேன். வியாபாரத்துக்குரிய வியாபார சீசன் காலங்களிலும் ஒருவர் நேரம் கொடுத்து பிசினஸ் பண்ணவில்லை என்றால் அது நஷ்டம் என்பது எல்லோருக்கும் தெரியும். சம்பாதிப்பதற்கு வியாபாரம் செய்வதற்குரிய நல்ல சீசன் உள்ள நேரத்திலே ஒருவர் வீட்டுக்குள்ளே தூங்கிக் கொண்டிருந்தால் அவரை யாரும் புத்திசாலி என்று சொல்லுவதில்லை. இதே அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் சுவர்க்கத்தையும் நிறைய அபரிவிதமான நன்மைகளையும் அடைந்து கொள்வதற்குரிய சீசன், இந்த ஒரு மாதத்தை அல்லாஹ் விரும்பக்கூடிய முறையிலே ஒரு மனிதன் கழிப்பதன் மூலம் அல்லாஹுவையே அடைந்து கொள்ளலாம். மனிதன் தன்னை சுவர்க்கவாசி என்று எழுதிக் கொள்வதற்குரிய காலம் இது. அவருடைய உற்சாகத்தையும் இபாதத்திலே காட்டக்கூடிய வேகத்தையும் பார்த்து அல்லாஹ் முடிவு செய்கிறான். ஒவ்வொரு மனிதனையும் இவனுக்கு நரகம் ஹராம், இவனுக்கு சுவர்க்கம் கட்டாயம் என்று முடிவு செய்யப்படக்கூடிய மாதம் இபாதத்துகளிலே காட்டக்கூடிய உற்சாகத்தை பார்த்துவிட்டு. அதனாலதானே இந்த மாதத்துக்கு கூலியே, இந்த நோன்பு பிடிக்கக்கூடியவர்களுக்கு நன்மையே என்ன? ஹதீஸிலே வருகிறது, ஒவ்வொரு இபாதத்துக்கும் அல்லாஹ் நன்மைகளை வைத்திருக்கிறார். இந்த வணக்கத்துக்கு இவ்வளவு நன்மை, துஹா தொழுக இவ்வளவு நன்மை, ஃபர்லான தொழுகையை இமாம் ஜமாத்துடன் தொழுதால் அதற்கு இவ்வளவு நன்மை என்று ஒவ்வொரு இபாதத்துக்கும் நன்மை முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. குர்ஆன் ஓதும் பொழுது ஒரு எழுத்துக்கு வுது இல்லாமல் ஓதினால் ஒரு நன்மை, வுதுவுடன் ஓதும் பொழுது ஒரு எழுத்துக்கு 10 நன்மை, தொழுகையிலே ஓதும் பொழுது ஒரு எழுத்துக்கு 100 நன்மை என்றெல்லாம் இபாதத்துகளுக்கு நன்மைகளுடைய அளவு முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த நன்மையையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் 10 700 மடங்கு வரையிலே நன்மைகளை அதிகரிக்கிறான். ஒரு மனிதனுடைய அவருடைய தியாகம் மன தூய்மையை பொறுத்து நன்மைகளுக்கு கூடுதலான கூலியும் வழங்கப்படும். இங்கே சஃபிலே நிறைய பேர் லுஹர் தொழுதோம், ஆனால் லுஹர் தொழுகையை தொழுத எல்லோருக்குமே ஒரே கூலி அல்ல, அடிப்படை கூலி எல்லோருக்கும் கிடைக்கும். ஆனால் தொழுதவர்களுடைய தரத்தை பொறுத்து நன்மைகள் அதிகமாகும். ஒரு கணக்கு இந்த வேலைக்கு இவ்வளவு சம்பளம் பொதுவாக எல்லோருக்கும், ஆனால் உற்சாகத்தை பொறுத்து, சிலருடைய வேகத்தை பொறுத்து, அவருடைய வேலையினுடைய கிளீனை பொறுத்து நாங்கள் சில பேர் கூட்டி தருவோம், அது அவருக்கு மட்டும் போனது. எல்லோருக்குமே அடிப்படை நன்மை கிடைக்கும், அதற்கு பின்னால் 700 மடங்கு வரையிலே அல்லாஹ் ஒவ்வொருவருடைய தரத்தை பொறுத்து அதிகப்படுத்தி கொடுப்பார். இங்க லுஹர் தொழுதவங்கள்ல கொஞ்சம் பேர் தொழுதிருப்பாங்க, அவருக்கு இமாம் தக்பீர் கட்டினதும் சலாம் கொடுத்ததும் தான் தெரியும், இடையில நடந்த ஒன்றும் தெரியும், அப்படியும் ஒரு சாரா தொழுதிருக்கலாம். இவருடைய தொழுகையும் ஏற்றுக்கொள்ளப்படும், நன்மை கிடைக்கும், ஆன ஒரு அளவுதான். இன்னமொத்தர் தொழுதிருப்பாரு, அவரு ஓரளவு சிந்தனையோட தொழுதிருப்பார், அவருக்கு இவரவிர நன்மை கூட. இதே தொழுதவர்களில் ஒருவர் தொழுதிருப்பார், அவர் தொழுகைக்காக உரிய நேரத்திலே இமாம் ஜமாத்தை மிஸ் பண்ண கூடாது என்பதற்காக வேண்டி முக்கியமான ஒரு வேலையை விட்டுவிட்டு ஓடோடி வந்திருப்பார். நல்ல நிம்மதியான தூக்கம் அவருக்கு சென்று கொண்டிருந்திருக்கும், அசான் சொல்லப்படுகிறதே அந்த தூக்கத்தை கலைந்து எரிந்துவிட்டு கஷ்டப்பட்டு வந்திருப்பார். வந்து இந்த இடத்திலே அவர் அந்த பரலான தொழுகையை முழுமையான சிந்தனையுடன் தொழுதார். இவருடைய நன்மை வித்தியாசம். ஒரே இபாதத்தை பலர் செய்தாலும் ஒவ்வொரு மனிதனுடைய மன தூய்மையையும் இஹ்லாஸையும் தியாகத்தையும் பொறுத்து அந்த நன்மைகளுக்கு அல்லாஹ் 700 மடங்கு வரையில நன்மையை அதிகரிக்கிறான். எல்லாத்துக்கும் ஒரே விலை இல்லை, ஆளுடைய உற்சாகத்தையும் தியாகத்தையும் மன தூய்மையும் பொறுத்து அதுக்கு கூடுதலான பரிசுகள் கிடைக்கும். இப்படித்தான் அல்லாஹ் வைத்திருக்கிறார். இந்த ஹதீஸை சொல்லிவிட்டு நோன்பை தவிர அப்படின்னா, அப்ப நோன்புக்கு சம்பளம் இல்லையா? இவ்வளவு கஷ்டப்பட்டு பசியில் இருந்து தாகத்தில் இருந்து நோன்புக்கு அல்லாஹ் நன்மை என்ற ஒன்றை முடிவு செய்யவில்லை. ஒரு உதாரணத்தின் மூலம் விளங்கப்படுத்துவதாக இருந்தால், ஒரு பெரிய ஒரு கம்பெனி வைத்துக்கொள்வோம், 10 பேர் வேலை செய்யறாங்க, 10 பேருக்கும் பாஸ் சொன்னாரு உங்களோட வேலைகளை பார்த்து எவ்வளோ உற்சாகமா தேவையோட தேட்டத்தோட சரியா செய்வீங்களோ அந்த அளவுக்கு வருஷ கடைசியில உங்களோட சம்பளத்தெல்லாம் கூட்டுவேன் அப்படின்றார். அதுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செஞ்சாங்க. ஒருத்தர் அவரு கொடுத்த வேலையை செய்வார், கூடுதலா ஒன்றையும் செய்ய மாட்டார், டைமுக்கு வருவார். இன்னமொத்தர் கொடுத்த வேலையை விட கொஞ்சம் கூடுதலா செய்வார். இப்படி பலரும் பல அடிப்படைகளிலும் வேலை செய்வார். இப்ப வருஷ கடைசி வந்து இப்ப பாஸ் எல்லாரையும் கூப்பிட்டு ஒருத்தருக்கு சொல்றாரு, நீ சரியா வேலையை செஞ்சா உனக்கு 25,000 சம்பளத்தை 30,000 ஆக்கிட்டு. இன்னமொத்தருக்கு சொன்னாரு, உனக்கு வந்து 40,000, உனக்கு டபுள் சம்பளம், உனக்கு டிபிள் சம்பளம். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் சம்பளத்தை கூட்டிக் கொண்டே போனார். அவர் அவருடைய உற்சாகத்தை பொறுத்து நல்ல வேலை செஞ்சதை கவனிச்சுட்டு அதுல ஒருத்தர் இருந்தாரு, அவர் பாஸ் இல்லாத நேரத்திலையும் அவருடைய வேலையை போல தலக்கெடுத்து செஞ்சவர். நேரத்தோட வருவாரு, அவரு தான் துறப்பாரு, அவரு தான் மூடிட்டு போவாரு, முன்பின்களையும் தான் பஸ் வர காட்டையும் பார்த்து கொண்டிருக்க மாட்டாரு, அவரை எல்லாம் பார்த்து கேட்டு செய்வாரு. இவர் இருப்பது பஸ்ஸுக்கும் சரியான உதவி, எங்கேயும் தைரியமா போகலாம். ஆனா இவனுக்கு ஒரு சம்பளத்தையும் சொல்லு, இவருக்கு சரியான ஆத்திரம். இவ்வளோ சாதாரணமா வேலை செஞ்சவங்களுக்கு எல்லாம் டபுள் சம்பளம் டிபிள் சம்பளம் போட்டாரு, எனக்கு ஒரு சம்பளம் சரி முடிவு செய்யல. தனிய பேத்து பஸ்ஸோட கதைச்சார். அவர் சொன்னாரு, உனைய கூப்பிட்டு பேசத்தான் இருந்து உனக்கு நான் சம்பளம் ஒன்று முடிவு செய்யல, இதுக்கு பின்னால் இந்த முழு கம்பெனிக்கும் எனக்குள்ள உரிமையை போலவே உனக்கும் வேண்டிய மாதிரி எடுக்கலாம், பிடிக்கலாம், வேலை செய்யலாம், முழு உரிமையும் உனக்கு நான் வழங்குகிறேன். அந்த அளவுக்கு நீ தேவையோட வேலை செஞ்சுக்கிற, எவ்வளவு சந்தோஷப்படுவ. எல்லாருக்கும் சம்பளம் தான் கிடைத்திருக்கிறது, எனக்கு பொஸ்ஸே கிடைச்சிட்டார். நோம்பாளியை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், நோம்பாளியே உனக்கு கூலி நன்மை அல்ல, நான் அல்லாவே கிடைச்சிடுவான். இந்த ரமலானுடைய மாதத்தை முறையாப்பதின் மனிதன் அடைந்து கொள்ளலாம். இவனுடைய நாட்டம் இல்லாமல் ஒரு காய்ந்த இலையும் விழ முடியாது, ஒரு மலை துள்ளியை கீழே இறக்கவும் முடியாதோ, இறங்கக்கூடிய மலையை நிறுத்த முடியாது. ஒரு பக்கத்தில் வெள்ளம், தண்ணி இறங்கணும், ஒவ்வொருவரும் அவரவருடைய வீடுகளுக்குள்ள போய் சேருவதற்கு யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மலை நிற்கவில்லை, யாரால நிப்பாட்டலாம், யாரால இந்த மலையை நிறுத்தலாம். ஒரு மலை துள்ளியை யாரின் மூலமும் இறக்கவும் முடியாது, பொழியக்கூடிய ஒரு மலையை நிறுத்தவும் முடியாது. இவனுடைய கட்டுப்பாட்டிலே 7 வானங்கள், 7 பூமிகள், இந்த சூரியன் சந்திரன் அனைத்தும் இயங்கிக் கொண்டிருக்கிறதோ, இந்த ரப்புல் ஆலமீனே எனக்கு கிடைத்து விட்டால் அதுக்கங்கல வேற என்ன தேவை. எனவே இந்த ரமலானுடைய மாதம் அல்லாஹுவை அடையும் மாதம். அவர் கையேந்தினா துஆ கபூல், ஹதீஸிலே வருகிறது. சில மனிதர்கள் நல் வணக்கங்களில் ஈடுபட்டு 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 எதுவரையும் என்னிடத்திலே அந்தஸ்தை பெறுகிறார்கள் என்றால், ஹத்தா நான் அவருக்குரிய, அல்லாஹ் சொல்லுகிறான், நேசனாக நான் ஆகிவிடுகிறேன், அந்த மனிதனுக்குரிய நேசனாக நான் ஆகிவிடுகிறேன். அப்படி நான் ஆகிவிட்டால் அவன் பார்க்கும் கண்ணாக, அவன் கேட்கும் காதாக, அவன் பேசும் நாவாக, அவன் பிடிக்கும் கையாக, அவன் நடக்கும் நடையாக நான் ஆகிவிடுகிறேன். இது ஹதீஸுடைய வார்த்தை. அப்படின்ற அர்த்தம் என்ன? சொன்னா செய்ய மாட்டார். இவர் யா அல்லாஹ் மலை பொழிய வேண்டும் என்று கையேந்தும் பொழுது அல்லாஹ் இவருக்கு மட்டும் மலை பொழிய வைப்பான். சஹாபிக்கு இப்படி செய்து கொடுத்திருக்கிறார். இப்ராஹிம் பின் அதுகம் ரஹ்மத்துல்லாஹி அலை, இவங்க ஒரு நாள் கப்பல்ல பிரயாணம் செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள். கப்பல்ல இன்னும் பெரிய ஒரு கூட்டம் இருந்தது. நடுக்கடல்ல கப்பல் போய் கொண்டிருக்கிறது. இப்ப காத்து வீச ஆரம்பிக்கும். நாலா பக்கங்களும் அலைகள் மோதுகிறது. கப்பல் மூழ்கிவிடக்கூடிய நிலைக்கு வந்துவிட்டது. இப்பதான் எல்லாரும் பார்த்து அங்க இப்ப என்ன செய்யற? ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்றால், அல்லாஹ்வுடன் தனிமையிலும் இருட்டிலும் எல்லா நேரங்களிலும் ஒரு மனிதன் நான் அல்லாஹ்விடத்திலே என்னுடைய தேவையை முறையிடும் பொழுது அவன் உதவி செய்வான். அந்த அளவுக்கு இவர் அல்லாஹ்வுடன் தொடர்புடையவனாக இருக்க வேண்டும். எப்படி உலகத்தில் சில பேர் நாட்டில் உள்ள ஊரில் உள்ள முக்கியமானவங்களோடு அவருக்கு ஏனையோர விட நெருங்கிய தொடர்பு இருக்கு. அவர் ஒரு கோல் கொடுத்தா டக்குன்னு ஏற்பாடு செஞ்சிடுவார். ஜனாதிபதிக்கு அவர் ஒரு கோல் கொடுத்தா டக்குன்னு அதுக்குரிய பாதுகாப்புக்குரிய ஏற்பாடு செய்வார். அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு முன் வருவார். அதை இன்னும் பத்து பேர் சொன்னதுக்கு சில பேர் நடக்காது. ஏன்? அந்த அளவுக்கு இவருக்கு அவரோட தொடர்பு இல்லை. அல்லாஹ்வுடன் எப்படி எங்களுடைய தொடர்பு இருக்க வேண்டும் என்றால், எல்லா நேரங்களிலும் நாம் ஒரு விடயத்தை முறையிடும் பொழுது அல்லாஹ் அதற்கு உடனடியாக பதில் தரக்கூடிய அந்த நிலையிலே அடியானுடைய தொடர்பு அல்லாஹ்வுடன் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நல்லோர்கள் எல்லா காலங்களிலும் இருக்கிறார்கள். சில பேர் கஷ்டம் வந்து பிரச்சனை வந்து துவா செய்யும் பொழுது மலக்குமார் பேசிக் கொள்வாங்களாம். ஹதீஸ்ல வருகிறது, என்ன அறிமுகம் இல்லாத ஒரு குரல் சத்தம் கேட்குது, இதுவரையும் கேட்காத புதிய ஒரு குரல் சத்தம் உண்டு. அர்த்தம் என்னடா? இவர் இதுவரை காலமும் ஒரு துவாவும் செய்ய அல்லாட்ட கேட்கோம் இல்ல. இப்ப பிரச்சனை வரக்குள்ளதான் இவருக்கு அல்லா தேவைப்படுது. யாரு எல்லா நேரங்களிலும் செழிப்பில் இருக்கும் பொழுதும் வசதியோடு இருக்கும் பொழுதும் ஆரோக்கியமாக இருக்கும் பொழுதும் அதிகமாக துவா செய்வாரோ, அல்லாஹ்விடத்திலே தொடர்புள்ளவராக இருப்பாரோ, இவருக்கு கஷ்டம் வரும் பொழுது ஹதீஸிலே வந்திருக்கிறது, இவர் அல்லாஹ்ட்ட கஷ்டத்தை முறையிட தேவையில்லை, அல்லாஹ் அதுக்குரிய ஏற்பாடு செய்வார். ஒரு மனிதன் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் வயசு போக 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 அல்லாஹ்வுடன் அவனுடைய தொடர்பு அதிகமாக வேண்டும். அந்த கப்பலிலே பலரும் இருந்தார்கள். கப்பல் மூழ்க போகிறது. எல்லாரும் பார்த்தாங்க இப்ப என்ன செய்யலாம். அந்த இடத்திலே இருந்தார்கள் இப்ராஹிமின் அதுகம் ரஹமத்துல்லாஹி அலைஹி. எல்லோருக்கும் தெரியும் இவர் அல்லாஹ்வுடன் நெருங்கிய தொடர்புள்ள மனிதன். உடனடியாக சொன்னாங்க, எல்லாருக்குமாக துவா செய்யுங்கோ. அவர் துவா செய்யறதுக்கு அங்கினா அப்ப எல்லாரும் 40 யாசின் ஓதுங்கோ. ஓதுறது தவறில்ல. அந்த நேரத்தில் அவர் அதெல்லாம் சொல்லிக் கொண்டு இருக்கல்ல. ஏன்? அவரு தொடர்பு எப்பொழுதும் அல்லாஹ்வுடன். ஒரு வார்த்தை தான் சொன்னார், அல்லாஹும்மா அரைதனா குதிரதக் ஃபஅரினா ரஹ்மதக். யா அல்லாஹ், உன்ட குதிரத்தை நீ வெளிப்படுத்திட்டாய் போதும், இப்போ உன்ட ரஹ்மத்துகளை காட்டிடு. இவ்வளவுதான் சொன்னாரு. முழு பிரச்சனையும் நீங்க கப்பல் அமைதியான நிலைக்கு வந்து. இப்படி அல்லாஹுவை மனிதன் அடைய வேண்டும். அடியான் இபாதத்துகளிலே, வணக்க வழிபாடுகளிலே, ஜிக்ரு திலாவத்துகளிலே, இப்படியான நோன்புகளை நோட்பதின் மூலம் ரப்பின் பக்கம் நெருங்கி 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 அவன் அல்லாவுக்குரியவனாகவே மாறிவிட வேண்டும். எதை சொன்னாலும் கபூல், எதை பேசினாலும் கபூல். அந்த ரப்பை அடையும் மாதம் தான் இந்த ரமலானுடைய மாதம். அந்த ரப்பை அடையும் மாதம் எப்படி அடையலாம்? என்ன என்ன வழிகளினூடாக அந்த ரப் வெறுமனே பசித்திருப்பதின் மூலமும் தாகித்திருப்பதின் மூலமும் மட்டும் அடையறதுக்கே நோன்பு பிடிச்சாரு. அவரு சரியா சுபஹுடைய அசான் சொல்லப்படுறதுக்கு முன்னால சாப்பிட்டு குடிச்சு நீயத்தை வச்சு கொண்டாரு. மக்ரிப் வரையில இருந்துட்டு நோன்ப தொடர்ந்தாரு. முழு ரமலான்லேயும் அதை மட்டும் சரியா செஞ்சார். அஞ்சு நேரம் தொலவும் இல்லாண்டு வச்சுக்கொள்வோம். குர்ஆன் ஒரு ஆயத்து சரி 30 நாளும் ஓதில்லை. ஒரு சுபஹானல்லாஹ் சொல்லவும் இல்லை. ஒரு அஸ்தக்ஃபிருல்லாஹு அலீம், வெறுமனே பசியில இருந்தார், தாகத்துல இருந்தார், இவருடைய நோன்பு நிறைவேறுமா இல்லையான்னு கேட்டா நோன்பு கூடும், அவர் நோன்பு கலா செய்ய தேவல்ல. ஒருத்தர் கேட்கிறாரு, நான் வெளிநாட்டில் இருக்கும் பொழுது ரமலான் மாசம் வந்தது, பசியிலே தாகத்திலே மட்டும்தான் இருந்தேன், அமலின்றதுக்கு ஒன்றுமே செய்யல, எனக்கு தெரிஞ்சதுக்கு அஞ்சு நேர தொழுகையும் தொழல்ல, இப்ப இந்த நோன்ப நான் மீட்டோனுமா? நோன்பு மீட்ட தேவல்ல, நோன்பு நிறைவேறும், கடமை நிறைவேறி விட்டது. ஆனால் இந்த நோன்பின் மூலம் அல்லாஹுவை அடைய வேண்டும், நிறைய நற்கூலிகளை பெற வேண்டும் என்று இருக்கிறதே, அவைகளை அடைய முடியாது, கடமை முடிஞ்சு. தொழுகையை விட்டத தொழுகைய கலா செய்ய வேண்டும், ஜகாத்து கொடுக்காதுக்கு அதை கலா செய்ய வேண்டும். ஆனால் நோன்பு நிறைவேறிவிட்டது, இந்த நோன்பின் மூலம் எதை அடைய வேண்டுமோ அது உண்டாகல. ஸ்கூலுக்கு போறார் எல்லாருமே, டியூஷனுக்கு போனார், அங்க பாடங்களும் நடந்தது, இவரும் டைமுக்கு என்டர் ஆகிக்கிறார், முடிஞ்ச உடனே தான் வந்திருக்கிறார், கொப்பியில மார்க் இருக்கும், ரிப்போர்ட்ல வருஷம் முடியக்குள்ளே வரும், முழு நாளும் பாடத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரு. ஆனா பாடத்தை கவனிக்கல, தூங்கிக்கிறாரு. ஏதோ அதன் மூலம் அடைய வேண்டுமோ அது கிடைச்சா, ஒரு நாள கடவுளம் என்ன கிடைக்க வேண்டுமோ அது கிடைக்கவில்லை. பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த ரமலானிலே எப்படி கழிப்பதின் மூலம் நாம் அந்த அல்லாஹுவை அடையலாம்? குறைந்தபட்சம் நாம் ஹதீஸுகளை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை புரட்டி பார்க்கும் பொழுது, ஐந்து வகையான அமல்களை கொண்டு இந்த நோன்பு சிறப்பாக்கப்பட வேண்டும். ஐந்து வகையான அமல்களில் நாம் கூடுதலான நேரம் கொடுப்பதன் மூலம் இந்த ரமலானை பாக்கியமுள்ள ரமலானாக ஆக்கிக் கொள்ளலாம். இந்த ஐந்து நோன்பையும் நாம் அப்படி கழித்திருந்தால் அல்ஹம்துலில்லா சொல்லிவிட்டு அதே அடிப்படையிலே தொடருவோம் கடைசி வரையிலே. இந்த அஞ்சு நாளும் ஏதோ மனிதன் என்ற அடிப்படையில் வீணாகிவிட்டதா, முறையாக கழிக்கவில்லையா, இஞ்சி இருக்கக்கூடிய நாளை இப்பொழுதிலிருந்தே ஆரம்பிப்போம், இல்லாட்டி இதே கை சேதம்தான். 29 நோன்புட பயான்லே இந்த விடயங்கள் சொல்லப்படும் பொழுது உள்ளத்துக்கு அதே ஆத்திரம் தான் வரும், 28 நாளையும் வீணாக்கிட்டேன் என்று கைசேதப்பட்டு தௌபா செய்வதை விட, 29 நோன்பு வரும் பொழுது அல்ஹம்துலில்லா இந்த ரமலானிலே கொஞ்சம் அமல் செய்து கொண்டேன் அல்ஹம்துலில்லா என்று மாறவே. வாழ்க்கையிலே ஒவ்வொருவரும் நினைத்து பார்ப்போம், எத்தனை ரமலான்களை சந்தித்திருப்போம். பருவ வயதை அடைந்த நாளிலிருந்து ஒரு 15 வயதுல இருந்து வைத்துக் கொண்டா, இப்ப நான் ஒரு 40 வயதில் இருக்கிறேன் என்றால், கிட்டத்தட்ட வாழ்க்கையிலே பருவ வயதை அடைந்ததிலிருந்து 25 ரமலானை சந்தித்திருக்கிறேன். 50 வயதுல உள்ளவர் கிட்டத்தட்ட 35 ரமலான சந்தித்திருக்கார். 60 வயதுல உள்ளவர் 40 ரமலான சந்தித்திருக்கிறார். இந்த ஒவ்வொரு ரமலானும் இத்தனை ரமலானை சந்தித்து நான் எவ்வளவு நிறைய பாக்கியங்களை பெற்றிருக்க, இந்த ரமலானை எப்படி நோக்க வேண்டும் என்றால், இது இறுதி ரமலானாக இருக்கலாம். மௌத்து எப்படியெல்லாம் வருது மனுஷனுக்கு, எத்தனையோ மாசக்கணக்கு மழை இல்லை, முழு நாட்டு மக்களும் சேர்ந்து துவா செய்தோம், யாரெல்லாம் மழை வேணும் மழை வேணும் மழை வேணும், அநேகமாக மழை சரியாக பொழிய ஆரம்பித்தது இரவு, காலையாகிறதுக்குள்ள ஒரு பகுதியில் வெள்ளம், எத்தனையோ ஜனாசாக்க, ஒரு நாளுடைய மழை போதும், ஏதோ நல்ல நிலையிலே நோன்புடைய நிலையிலே மூத்தவர்களுக்கு சஹீதுடைய அந்தஸ்து கிடைக்கும், அது வேறு விடயம். ஆனால் மௌத் எப்படியெல்லாம் வருகிறது, அந்த மழை ஆரம்பிக்கும் பொழுது மரணித்தவர்கள் நினைத்திருப்பார்களா, இந்த மழை பொழிந்து காலையாகும் பொழுது நாம் ஜனாசாக்களாகத்தான் தூக்கப்படுவோம் என்று. இது அவங்களுக்கு மட்டுமில்லை, எல்லோருக்கும் உள்ளதுதான். உலகத்திலே வாழக்கூடிய எல்லோருமே சோதனைகளை எதிர்பார்த்துத்தான் வாழ வேண்டும், மௌத்தை எதிர்பார்த்துத்தான் வாழ வேண்டும். அது எந்த நிலையிலும் வரலாம். எத்தனை ஜனாசாக்களை கேள்விப்படுகிறோம், வெறுமனே ஒரு நெஞ்சு வலி, சின்ன ஒரு தலைவலி, சின்ன ஒரு முதுகு வலி, அழகா உடுத்துக்கொண்டு கல்யாண வீட்டுக்கு தான் போனாரு, இடையில விபத்துக்குள்ளாகினாரு முழு குடும்பமும். இது எல்லோருக்கும் உரிய, உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொருவர்களும் இந்த நிலைகளை எதிர்பார்த்து தான் வாழ வேண்டும். எந்த நிலையிலே மௌத்து வந்தாலும் அந்த இடத்தில் நான் அல்லாஹ்விடத்திலே நல்லவனாக இருக்க வேண்டும். இப்படி வாழ்ந்தா எப்படி மௌத்து வந்தாலும் தரச்சது. ஒரு மனிதன் அவர் பரலான தொழுகையையும் பேணுதலாக தொழுகிறார், அதில் எந்த குறையும் செய்கிறார் இல்லை. அவரு ரமலான் மாசம் வந்தாலும் அந்த நோன்புடைய மாதத்தை கண்ணியப்படுத்தி முறையா நோன்பு நோப்பார், ஒவ்வொரு நாளும் குரானும் கொஞ்சம் மோதிக்கொள்வார், ஜிக்ரும் செஞ்சு கொள்வார், பாவங்களை நினைச்சு இஸ்திக்ஃபாரும் செய்வார். இது அவருடைய இபாதத்துடைய பகுதி. ஜகாத் கடமையாக இருந்தால் அதையும் சரியா கணக்கு பார்த்து நிறைவேற்றுறார், ஹஜ்ஜு கடமையாகி அதையும் நிறைவேற்றி இருக்கிறார், உம்ராக்களும் செய்திருக்கிறார். இபாதத்துடைய பகுதியில் அவரால் ஏண்ட அளவுக்கு இப்படி ஒருத்தர் செய்கிறார். உதாரணத்து அங்கல குடல்வாய் ஜனங்களோடையும் கண்ணியமா அழகா சேர்ந்து வாழ்றார், வியாபாரம் தொழிலையும் அவரால் முடிந்த அளவுக்கு முயற்சி செய்கிறார், ஹலாலாகவே சம்பாதிக்க வேண்டும், அடுத்தவர்களுக்கு செய்ய வேண்டிய ஹக்குகள் எந்த குறையும் செய்யல், கடன் பிஸ்னஸுக்கு லாபம் தருவதாக எடுத்த பணம், கூலி எடுத்து அது கொடுக்க வேண்டிய சம்பளம், வீட்டு கூலி, கடக்கூலி, இப்படி அடுத்தவங்களுக்கு போக வேண்டியதெல்லாம் கணக்கு பார்த்து சரியா நிறைவேற்றார், கொஞ்சமும் முன்பின் வந்து வந்துடப்படாது. இப்படி ஒருத்தர் வாழ்றார், அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் பார்த்து கேட்டு சரியா நிறைவேற்றிக் கொள்றாரு, அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் அவரால் ஏந்த அளவுக்கு செய்கிறாரு, குழந்தைகளையும் நல்ல ஒரு நிலைக்கு வருவதற்காக வேண்டி அவர் அதற்குரிய ஏற்பாடுகளை செய்திருக்கிறார், மனைவிக்குரிய கடமைகளையும் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார், பெற்றோர்களுக்குரிய கடமைகளையும் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார், உறவினர்களையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார். இப்படி ஒரு நல்ல நிலையிலே வாழக்கூடிய மனிதன் எந்த நிலையிலே மரணித்தாலும் அவருக்கு என்ன இருக்கிறது, அவர் மரத்திலிருந்து விழுந்து மரணித்தால் என்ன, அவர் விபத்துக்குள்ளாகி மரணித்தால் என்ன, அவர் குளிக்க போய் தாண்டு மரணித்தால் என்ன, அவர் அல்லது நெருப்பிலே எரிந்து மரணித்தால் என்ன, அவர் இடிபாடுகளுக்கு கீழால் மரணித்தால் என்ன, இப்படிப்பட்ட ஒரு மனிதன் எந்த நிலையிலே மரணித்தாலும் அவருக்கு பிரச்சனை இல்லை. இப்படியான நிலையிலே உள்ளவர் இந்த நிலைகளிலே மரணிப்பால் அவருக்கு மரணிக்கிறார். மனிதன் இப்படி தன்னை தயாராக்க வேண்டும். சம்பாதிப்போம், எவ்வளவும் சம்பாதிக்கலாம், சரியத்தில் இவ்வளவுதான் சம்பாதிக்க வேண்டும் என்ற நிபந்தனை கிடையாது, கோடி கணக்கு சம்பாதிக்கலாம், ஹலாலாக சம்பாதித்து முறையாக செலவழிக்கிறார் என்றால் அல்லாஹ்விடத்தில் அவருக்கு நன்மை கிடைக்கும், ஆனால் நல்லவராக இருக்கிறார். மனிதன் யோசிக்க வேண்டும், எனக்கு இந்த திடீர் மௌத்து வந்தால் நான் எப்படி மௌத்தாகும். எத்தனையோ பேர்கிட்ட கடன் எடுத்திருக்கிறேன், அதில் எத்தனையோ கடன் எழுதப்படவும் இல்லை, நான் மௌத்தாகினா என்ற அனந்தர சொத்திலிருந்து கொடுக்க வேண்டியவர்களுக்கு கொடுப்பதற்கு மகனுக்கும் தெரியாது, மகளுக்கும் தெரியாது, மனைவிக்கும் தெரியாது, குடும்பத்திலே உள்ள நெருங்கிய யாருக்கும் தெரியாது, எப்படி அது நிறைவேற்றப்படும், ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதா. மனிதன் யோசிக்கவே, மறுமையை நோக்கி பயணம் செய்யக்கூடிய நாம், கபருதான் எங்களுடைய அடுத்த ஸ்தலம் என்பதை நம்பியவர்களாகிய நாம், அங்கு சென்றதன் பின்னால் இவைகளை எல்லாம் எங்களுக்கு பிரச்சனையாக மாறுமோ அவைகள் அனைத்தையும் சரி செய்ய வேண்டிய இடம்தான் இந்த உலகம். யாருக்கு தெரியும், இரவு தூங்கியவர் காலையிலே மையத்தாக எழுந்த எத்தனை வரலாறு கேட்கிறோம், பார்க்கிறோம், நேரடியாக கவனிக்கிறோம். நாலு வாலிபர்கள் ரெடி ஆகிறாங்க, எங்க போறதுக்கு, திருமண வைபவத்துக்கு, அழகா உடுத்தாங்க, சேட்டை போட்டு கோட்டை போட்டு டை அடிச்சு பகல் சாப்பாடு. வாகனம் ஃபினான்ஸ்ல வாங்கப்பட்ட வாகனம், அதுக்கு ஒரு பக்கம் ஹராம் பணம் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. லுஹர் தொழல் தொழோனு இன்னும் கூட்டாளிமாரோட சேர்ந்து எத்தனையோ பாவங்கள் செய்யற சிந்தனையோட தான் இவங்கள பிரயாணம் ஆரம்பமாகும். கல்யாணம் முடிஞ்சோடனே குடியும் அதுவும் இதுவும் நஜீசும் பாவமும் மியூசிக்கும் ஹராமும். இப்படி வாகனத்திலே ஏறிய வாலிபர்கள் குறிப்பிட்ட இடத்தை அடையவில்லை. நடுவிலே பயங்கரமான ஒரு வாகனத்திலே மோதி விபத்துக்குள்ளாகி ஜனாசாக்கள் தான் தூக்கப்படுகிறது. வலீமா வீட்டுக்கு போனவர்களுடைய ஜனாசாக்கள் வீட்டுக்கு கொண்டு வரப்பட்ட நிலைமை என்ன? இதுதான் பாதுகாப்பு தேடப்பட்ட திடீர் மவுத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடீர் மரணத்திலிருந்து பாதுகாப்பும் தேடியிருக்கிறார். அதே நேரத்திலே ஒரு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழு வகையான மவுத்திலிருந்து பாதுகாப்பு தேடினார். அந்த ஏழுமே திடீர் மரணங்களோடு சம்பந்தப்பட்டது. ஒன்று, துஆவிலே பாதுகாப்பு தேடுவார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹதம், யா அல்லாஹ் இடிபாடுகளுக்கு கீழால் நசுங்கி மரணிப்பதில் இருந்து பாதுகாப்பு தேடுகிறேன். வ அஊது பிக மின தரத்தி, உயரமான இடங்களில் இருந்து கீழே விழுந்து மரணிப்பதில் இருந்து பாதுகாப்பு தேடுகிறேன். வ அஊது பிக மின் லதுகத்தில் ஹையா, விஷ ஜந்துக்கள் தீண்டி மரணிப்பதில் இருந்து பாதுகாப்பு தேடுகிறேன். திடீர்னு பாம்பு கொத்திச்சு, தேல் கொட்டியது, நஞ்சு உடம்புல ஏறி மௌத்தாகிட்டார். அல்லது வேட்டை பிராணிகள் கடித்து குதறி மரணிப்பதில் இருந்து பாதுகாப்பு தேடுகிறேன். நாய் கடிச்சு, புலி கடிச்சு, சிங்கம் கடிச்சு. தண்ணீரிலே மூழ்கி மரணிப்பதில் இருந்து பாதுகாப்பு தேடுகிறேன். நெருப்பிலே எரிந்து மரணிப்பதில் இருந்து பாதுகாப்பு தேடுகிறேன். ஒரு பொருள் என் மீது மோதி அல்லது நான் ஒன்றின் மீது மோதி மரணிப்பதில் இருந்து பாதுகாப்பு தேடுகிறேன். அடுத்ததாக கேட்டார்கள், நல்ல விடயங்களை விட்டும் புறுமுதுகு காட்டி ஓடி வரும் பொழுது மௌத்து வருவதில் இருந்து பாதுகாப்பு தேடுகிறேன். ஏன், இந்த எல்லா வகையான மௌத்துகளும் மனிதன் எதிர்பாராத விதமாக வரக்கூடிய மௌத்துகள். சந்தோஷமாக குளிப்பதற்குத்தான் மூன்று வாலிபர்களும் கடலிலோ ஆற்றிலோ குதித்தார்கள். ரெண்டு பேர் திரும்பி வந்தாங்க, ஒருத்தர் மையத்தாக எடுக்கப்பட்டார். அவர் எதிர்பார்க்கல, நான் இந்த இதுல பாயிரதின் மூலம் மௌத்தாகுவேன். திடீரென்று ஒரு சிவரிலே சாய்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள், மரத்திலே சாய்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள், அது திடீரென்று விழுந்தது, மரணித்து விட்டார். இது எல்லோருடைய விடயத்திலும் கிட்ட மௌத் அல்ல. நான் ஆரம்பத்திலே சொன்னேனே, அப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு அந்த நிலையிலே மரணிப்பதற்கு ஷஹீத் என்ற நன்மையும் சொல்லப்பட்டிருக்கு. பாதுகாப்பு யாருக்கென்றால், எந்த ஏற்பாடும் இல்லாமல் இருக்கிறார். தொழுகையிலேயும் பேணுதல் இல்லை, நினைச்சா தொழுகிறாரு, நினைச்சா தொழுக இல்லை, நேரம் கிடைச்சா தொழுது கொள்றாரு, ஊர்ல இருந்தா தொழுக, பிரயாணத்துல இருந்தா, கொஞ்சம் பிஸி டைமாக இருந்தா, வியாபாரத்துல இருந்தா, உலக வேலைகள்ல இருந்தா, தொழுகைக்கு பெரிய முக்கியத்துவம் இல்ல, அது நேரம் கிடைச்சா தொழுது கொள்றது. அப்படிதான் சில பேர்கிட்ட தொழுக. அதையும் எப்படி, சில நேரங்கள்ல கடைசி டைம்ல ஓடோடி வாராரு, கூட்டாளிட்ட சொல்லிட்டு வாரதே டக்குன்னு ஒரு நிமிஷம் நாலு ரக்காத் அடிச்சிட்டு வாரு. தொழுக அப்படியான் சாமனாக மாறி. எத்தனையோ வீடுகளுக்குள்ளே உள்ள பெண்களுடைய நிலை, இஃப்தாருக்குரிய சகல ஏற்பாடு, வெளியில் இருந்து விருந்தாளி வாராங்க சொல்லி இஃப்தாருக்குரிய சகல ஏற்பாடுகளையும் செய்துவிட்டு மஹ்ரிப் கிட்டவாகிற நேரத்துல தான் ஓடி ஓடி போய்த்து முசல்லா விரிச்சு தட. சில நேரங்கள்ல ரமலாண்ட காலத்தை நல்ல சஹருக்கு சாப்பிட்டுட்டு சுபம் இல்லாம தூங்கிடுறார். சென்ற வருடம் கடைசி பத்து ரமலான் முடிய போகுது. நல்லோர்கள் முழு உலகத்திலும் மஸ்ஜிதுகளிலே ஏத்திகாஃப் இருந்து கொண்டு கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரம், மக்ரிப் கொஞ்சம் முன்னால் உள்ள நேரம். ஒரு கடைக்கு போகணும், மகரிப் கிட்டவாகுது, இன்னும் ஒரே 6 நிமிஷம் இருக்கும். பெரிய கடை, நல்ல வசதி. அவர் 2 மாசத்து கடையை மூடி வச்சாலும் எந்த பிரச்சனையும் இல்லை அவருக்கு. பஸ் ஒரு 6 நிமிஷத்துக்கு முன்னால கடையில் உள்ள கொடியன்ற சொல்லிட்டு ஓடுறாரு. நான் அசர் தொழல டக்குண்டு அசரேன்னு தொழுதுட்டு இஃப்தாரை முடிச்சுட்டே வரேன், கொஞ்சம் பார்த்து கொண்டு ஓடுறேன். இதுதான் தொழுகையோட நிலை. இந்த இப்படி ஒருத்தர் வாழ்றாரு, கொடுபோக்குத்தனம். எத்தனையோ தொழுகைகள் கலா, அது நிறைவேற்றப்படவும் இல்லை. நோம்புல எத்தனையோ குறை, வட்டியோட சம்பந்தப்பட்டிருக்கிறாரு. குடும்பங்கள்ல எத்தனையோ பிளவுகளும் பிரச்சனைகளும், சமூகத்தில் எத்தனையோ பேர்ல மனக்கசப்பும் மனஸ்தாபமும், இப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு. எத்தனையோ பேர்ல மனசை நோவிச்சிருக்கிறாரு. மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை நிறைவேற்றல், அது எத்தனையோ அநியாயம். புல்லகல முறையா வளர்க்கல், அதுக்கு எந்த ஏற்பாடும் இல்லை. இப்படி ஒருத்தர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அல்லது கெட்ட பழக்க வழக்கங்கள், இந்த நிலையில் இப்படிப்பட்ட மௌத்து வருவதுதான் பாதுகாப்பு தேடப்பட்ட மௌத்து. ஒரு பகுதியில் இருந்து போன் பண்ணி கேட்டார், ஒருவர் மரணித்து விட்டார், அவருடைய மகள் வந்து தஹஜ்ஜத்தும் தொழுகிறாவாம், குர்ஆன் ஓதுறாவாம், நல்ல புள்ளையாம். அந்த புள்ள வாப்ப மௌத்தாகினதுல இருந்து 3 நாளா கனவு காணுதான் வாப் எரிந்து கொண்டிருப்பது. அது கனவுன்ட்டு விட்டு போடுறது கேள. கனவுகளிலும் எத்தனையோ உண்மையான விளக்கங்கள் இருக்கிறது. நல்ல கனவுகள் கண்டால், அதனால்தான் நல்லவர்களிடம் போய் விளக்கம் கேட்குமாறு சொல்லப்பட்டிருக்கு. அதுல பரக்கத்துகள் இருக்கு. கெட்ட கனவுகள் கண்டால் யாரிடமும் சொல்லக்கூடாது, பாதுகாப்பு தேடினா ஒரு ஆபத்தும் வராது. தொடர்ந்து சில கனவுகளை காணும் பொழுது கட்டாயம் அதனை யாரிடத்திலாவது சொல்லி கேட்டுக்கொள்ள வேண்டும். அதில் ஏதாவது வாழ்க்கைக்கு படிப்பினை இருக்கலாம். இந்த பெண்மணி 3 நாள் கண்டுட்டா, 3 நாள். ஏன் இப்படி காண்று? அப்ப சும்மா சொன்னோம், அந்த புள்ளேட்ட கேளுங்கோ, வாப்பட வாழ்க்கை எப்படி இருந்தது. அப்பதான் அவ சொல்றா, வாப்ப நல்லவர், குடும்ப பாசம் உள்ளவர், குடும்பத்துக்காக வேண்டி கஷ்டப்பட்டவர், எங்களை ஒரு நாளும் பசியில போடல, கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச எங்களோட தேவையெல்லாம் நிறைவேற்றினாரு. ஆனா அவர்கிட்ட 2 பிழை இருந்தது, எங்களுக்கு அவர்கிட்ட சொல்லும் அளவுக்கு தைரியம் இருக்கல். ஒன்று, அவர் சம்பாரிச்சுட்டு வீட்டுக்கு வருவாரு, ஆனா பாங்க சொன்னாலும் பள்ளிக்கு போக மாட்டார். குடும்பத்துக்கு கஷ்டப்பட்டு சம்பாதிக்க வேண்டும் என்பதை கடமையாக உணர்ந்ததை போன்று அசான் சொல்லப்பட்டால் பள்ளிக்கு சென்று தொழுவது கடமை என்ற உணர்வு அவருக்குள் இருக்கும். 2, அவர் மௌத்தாகி ஜனாதா கொண்டு செல்லப்படக்கூடிய நாளும் அவருடைய வட்டி அக்கவுண்ட் மூடப்பட்டிருக்கவில்லை. நிறைய பேர் அப்படிதான் வாழ்ந்து கொண்டு, சரி சரி நிப்பாட்டுவோம், தௌபா செய்வோம், எல்லாம் முட்டு போடணும் தான், இவ்வளவு பயம் கேட்ட போற திருந்தாமிக்கிற சரியில்லை, எத்தனை பயம் கேட்டாச்சு, அதனால் இல்ல இந்த நோம்போட இல்லாட்டி அடுத்த வருஷத்தோட வீட்டு வேலை கொஞ்சம் நடந்து கொண்டு எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் வியாபாரத்தோட அமைப்பு கொண்டு வந்து நல்ல ஒரு வாகனத்தை வாங்கி கொண்டு அதோட நிப்பாட்டுறதான் உரத்தை உயிர் வாழ்வாரு. மூட ஜனாதா கொண்டு செல்லப்படக்கூடிய நாளும் வட்டி அக்கவுண்ட் மூடப்பட்டிருக்கவில்லை. பணம் வட்டி பணத்துக்கு விழுந்து கொண்டிருந்தது. அந்த நிலையில் தான் தந்தையை ஜனாதாவாக கொண்டு போய் அடக்கம் செய்தோம். 2 பாவமும் போதவா கபூரில் நெருப்பெறுகிறது. ஏதோ நல்ல ஒரு புள்ளைய விட்டுட்டு போய்த்திருக்கிறாரு, வாப்பாவுடைய தௌபாவுக்காக வேண்டி காட்டப்பட்டிருக்கலாம். மனிதன் பயப்பட வேண்டும். தன்னையும் தன்னுடைய மனைவியையும் குழந்தைகளையும் பற்றி யோசிக்க வேண்டும். இவர்கள் இருக்கும் இந்த நிலையிலே எனக்கோ என்னுடைய மனைவிக்கோ குழந்தைகளுக்கோ மௌத்து வந்துவிட்டால் இவர்கள் எந்த நிலையிலே அல்லாவே சந்திப்பார்? இன்றே உடலிலே ஆரோக்கியம் இருக்கும் பொழுது நினைத்தபடியெல்லாம் வாழ்ந்துவிட்டு அந்த ஆரோக்கியத்தை இழந்து இதற்கு பின்னால் வாழ்க்கையிலே நிராசையாகிவிட்டு ஹாஸ்பிட்டல்களிலும் கட்டில்களிலும் உறங்கிக் கொண்டு கண்ணீர் வடிக்கக்கூடிய பலர் இருக்கிறார்கள் சமூகத்தில். ஒத்தர் ஒரு 50-52 வயசை தாண்டி இருக்கும். பஸ்ல இருந்து இறங்கும் பொழுது அவரோட கால் பாதம் டயருக்கு பட்டு அடிப்பகுதி அப்படியே கலண்டுட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு போனாங்க. வயசும் பைத்து, அதுவும் காயமுள்ள இடம், டக்குண்டு சாதாரண ஒருத்தருக்கு ஆறாத இடம். அங்க சொன்னாங்க, இது செயல் ஊறிக்கொண்டே இருக்குது, ஒரு மெஷின் வாங்கணும். இந்த மெஷினை போட்டு செயல் எடுக்கப்பட்டு கொண்டே இருக்கணும், மருந்து செய்யப்படணும், அப்பதான் ஓரளவாவது கொஞ்சம் நாள் கழித்து சுகமாகற எதிர்பார்க்கலாம். 25,000 கொடுத்த ஒரு மெஷினும் வாங்கி பொருத்தப்பட்டு செயலை எடுத்துக்கொண்டிரு. இவரோட கவலையும் கண்ணீரும் என்னண்டா, கால் பெய்த்துட்டே இல்ல, குடும்பத்தை பார்க்கணும் ஆசையா இருக்குதே, இந்த கவலையும் இல்ல. அவர் ஹாஸ்பிட்டல்ல தூங்கி கொண்டிருக்கிறேனே, சரியா சாப்பாடு இல்ல, அந்த கவலையும் இல்ல. அவரோட கவலையும் கண்ணீரும் உண்டு என்னண்டா, இந்த கால் பாதம் ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது சுபகுக்கு பள்ளிக்கு நடந்து போகலையே என்று அழுகிறார். இது திரும்பவும் வாழ்க்கை எனக்கு கிடைக்குமா இல்லையா தெரியாது, இப்படி வீணாக்கி விட்டேனே, இப்பதான் உணர்றேன் என்ன செய்ய. இப்படி கண்ணீர் வடிக்கக்கூடிய பலர் இருக்கிறார். மண்ணறையிலே வாழ்ந்து கொண்டு இந்த நல்ல நாள்கள் வரும் பொழுது இந்த நாட்களை எல்லாம் வீணாக்கிய எத்தனையோ பேர் கபிரிலே இருந்து கொண்டு கண்ணீர் வடிக்கிறார்கள். உலகத்திலே எங்களுக்கு உபதேசங்கள் செய்யப்பட்டது, ஆனால் வீணாக்கி விட்டோம், இப்பொழுதுதான் எங்களுடைய பெருமதி விளங்குகிறது, திரும்பவும் சந்தர்ப்பம் கிடைக்காதா என்று மண்ணறையில் இருந்து கொண்டு கண்ணீர் வடிக்கக்கூடிய பலர் இருக்கிறார்கள். சந்தர்ப்பம் முடிந்துவிட்டது. எனவே எப்பொழுது மனிதன் இந்த கபுரையும் மறுமையையும் சிந்தனையில் வைத்துக் கொண்டுதான் உலகத்தின் எந்த பாகத்தில் இருந்தாலும் யோசிக்க வேண்டும். இதை மறந்து மனிதன் எப்பொழுதும் திட்டம் போடக்கூடாது. ஒரு நாள் இந்த நிகழ்வை நான் பல இடங்களிலே 2-3 வருஷமாக சொல்லுகிறேன், ஒவ்வொரு இடங்கள் அந்த அளவுக்கு படிப்பினைக்குரிய நிகழ்வு எனக்கு. மனிதன் எப்படியெல்லாம் யோசிக்கிறான், அல்லாஹ்வுடைய முடிவு எப்படியெல்லாம் வருகிறது. ஒரு நாள் வெள்ளிக்கிழமை நாள் பஸ்ஸில் இருக்கும் பொழுது பக்கத்தில் ஒரு வாலிபர் வந்து உட்கார்ந்தார். உட்கார்ந்த உடனே அவருக்கு நான் யாருன்னு தெரிய, நான் அவருக்கு யாருன்னு தெரிய, ஆனால் அவரோட மனசுல இருந்த கவலை உட்கார்ந்த உடனே சொன்னாரு, இன்றைக்கு எங்களோட ஊர்ல ஒரு சரியான பரிதாபத்துக்குரிய ஜனாசாவும் அடக்கிட்டு வரேன் அப்படின்ட்டு. இந்த அவரோட மனசில் அந்த கவலை தான் ஓடிக்கொண்டிருக்குது. எனக்கிட்ட உட்கார்ந்தோடனே அவர் இப்படிதான் ஆரம்பிச்சார், நான் யாருன்னு கேட்கவும் இல்லை, எங்கன்னு கேட்கவும் இல்லை. நான் கேட்டேன் என்னான்னு, அவர் சொன்னாரு, எங்கட ஊர்ல ஒரு மனிதர் இன்றைக்கு அடக்கினோம், அவர் மிச்சம் கஷ்டப்பட்டு சம்பாதிப்பார், வயசும் பெய்த்துதான் திருமணம் முடிச்சார், திருமணம் முடிச்சு 2 மாசம் மனைவியோட சந்தோஷமாக இருந்தார். 2 மனைவியிடத்துல சொல்லி இருக்கிறார், பாருங்க எங்கட வருமானமும் சின்ன வருமானம், வீடும் சின்ன வீடு, நாளைக்கு 4 புள்ள வந்துட்டா மற்றவங்களை பார்த்து எங்கட புள்ளைகள் எங்க வேண்டி வரும், இப்பே நாங்க பிளேன் பண்ணி திட்டம் போட்டு கொஞ்சம் வருமானத்தை பெருசாக்கி நல்லொரு வீட்டை கட்டி தேவையான முறையில் அமைச்சு கொண்டாதான் எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக வாழலாம். சந்தோஷமாக வாழுவதற்கு திட்டம் போடுவது தவறு அல்ல, ஆனாலும் மனிதன் நோக்கத்தை மறக்க கூடாது. இவர் சொன்னார், அதனால் இந்த தொழிலால் எனக்கு ஒன்றும் செய்யறதுக்கு இல்ல, நான் கொஞ்சம் வெளிநாட்டுக்கு போய் ஒரு 5-6 வருஷம் இருக்கிறேன், இவ்வளவு காலம் கல்யாணம் முடிச்சாம இருந்துட்டோம், இன்னும் ஒரு 6 வருஷம் பொறுமையாக இருப்போம், எங்கட ஏற்பாடுகளை செய்து கொண்டு அதுக்கு பின்னால சந்தோஷமாக வாழலாம். மனைவியும் இதை சரி கண்டா, ஓ நீங்க சொல்ற சரி, நானும் இவ்வளவு காலம் முடிச்சாம இருந்தேன் தானே, பரவாயில்ல, பறந்தார், வெளிநாட்டுக்கு போறதும் தவறில்ல, போய் நிபந்தனையுடன் மார்க்கத்தை பேணி எங்கிருந்தாலும் சம்பாதிப்பது தவறல்ல, கட்டாரிலும் சம்பாதிக்கலாம், துபாயிலும் சம்பாதிக்கலாம், லண்டன்லையும் சம்பாதிக்கலாம், எங்கிருந்தாலும் மனிதன் நோக்கத்தை மறக்கக்கூடாது. இவ்வளவுதான், எங்கிருந்தாலும் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்ற உணர்வுடன் ரப்பை சந்தோஷப்படுத்தியவனாக இருந்தால் எங்கிருந்தாலும் பரவாயில்லை, உலகத்தின் எந்த பாகத்தில் ஆகாயத்தில் வாழ்ந்தாலும் பரவாயில்லை, கடல் நடுவிலே இருந்தாலும் பரவாயில்லை, அல்லாவுக்கு அல்லாஹ்விடத்திலே எப்பொழுதும் நல்லவனாக இருக்க வேண்டும். இவ்வளவுதான், இவர் போனாரு, அஞ்சாறு வருஷம் சம்பாரிச்சு நல்ல ஒரு காணியை வாங்கி ஊடேன் கட்டினாரு. நல்ல பெரிய வீடு கட்டி தேவையான ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சு பொறியில இருந்தே தேவையான சாமான் எல்லாம் அனுப்பினாரு. வீடு முழுக்க தயார் நிலை அளிப்ப இப்ப இவர் யோசிக்கிறாரு, இவ்வளோ ஏற்பாடும் செஞ்சிட்டேன், இப்ப வீடு ஓபன் பண்ணும். இதுக்கு என்ன யோசனை, நாட்டுல வந்து இறங்குற நாள் வீடு ஓபன் ஆகணும், அன்றைக்கு பெரிய ஒரு சாப்பாடு வைபவம், முழு குடும்பத்தில் உள்ளவங்களும் வீட்டுல இருக்கணும். அவரோட திட்டம், அவரோட ஆசை, குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்தார். எல்லாம் நல்ல வேலைகள் தான், கெட்ட வேலை ஒன்றும் இல்லை. எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்தார், குடும்பத்துக்கு எல்லாரும். எல்லாரும் இரவே வந்துட்டாங்க, தூரத்தில் உள்ளவங்க எல்லாம். இப்ப ஒரு பக்கம் சாப்பாட்டு வேலை நடந்து கொண்டிருக்குது, அங்கல புள்ளகள் விளையாடி கொண்டிருக்கிறாங்க, உள்ளுக்கு குடும்பங்கள் ஆண்கள் பெண்கள் சந்தோஷமா பேசிக்கொண்டு கதைத்துக் கொண்டு டீ ஊத்தி குடிச்சு கொண்டு, இவர் அனுபவிக்காதெல்லாம் அவங்க அனுபவிச்சுட்டாங்க. இந்த மனிதன் இரவு எந்த உணர்வுடன் தூங்கி இருப்பான், நாளைக்கு போய் இறங்க போறேன், இத்தனை மணிக்கு லேண்ட் ஆகுவேன், இத்தனை மணிக்கு நுழைவேன், இதுக்கு பின்னாலதான் மனைவியோட சந்தோஷமாக வாழ போகிறேன், எத்தனை கனவு கண்டிருப்பார். ஒரு கூட்டம் காலையில் ஏர்போர்ட்டுக்கும் போனாங்க, ஆனால் அவர் வந்தார் என்ற செய்தி வரவில்லை. வீட்டுக்கு செய்தி வந்தது, இந்த அட்ரஸுக்குரியவர் மௌத்தாகிவிட்டார். எப்படி இருக்கும் மனிதன் எதிர்பார்த்து திட்டம் போடுவது எதையோ, அல்லாஹ்விடத்தில் திட்டத்தில் என்ன, இவருக்கு ஆரம்பத்திலேயே தெரிந்திருந்தால் இப்படியெல்லாம் செய்திருப்பாரா? வாழ போறதே இன்னும் ஆறு வருஷம், இதை மனைவியோடு இருந்துட்டு மௌத்தா பேத்துடுவோம் யோசிச்சுப்பார். கடைசியில குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு இப்ப பெரிய பிரச்சனை, சாப்பாடு அப்படியே இடையில, மனைவி அலங்கரித்து அழகாக இருக்கிற அவள்கிட்ட எப்படி இந்த செய்தியை சொல்றது? இப்ப பிரச்சனையா இல்லையா? கடைசியில குடும்பத்தில் உள்ள கொஞ்சம் பேர் முடிவு செஞ்சாங்களாம், ஒரு மன திருப்திக்காக வேண்டி அவர் கஷ்டப்பட்டு கட்டின ஊடு, அதனால ஜனாதாவையாவது கொஞ்ச நேரம் வைத்து விட்டு தான் நடக்க வேண்டும், அது சரி கொஞ்சம் உள்ளத்துக்கு திருப்தியாக இருக்கும் என்று அஞ்சு நாளைக்கு பின்னால ஜனாதா கொண்டு வரப்பட்டு கொஞ்ச நேரம் வச்சு நடக்கினார். இதனா ஒரு இடத்துல சொன்னேன், சொன்னா உத்தரவு அப்படின்னார். நான் கேட்டேன் ஏண்டு? அப்ப அவர் அவருடைய செய்தியை சொல்ல ஆரம்பித்தார். அவர் டவுட்டுக்கு சாப்பிடுறதுக்கு கூட்டிக்கம் போனார், சொன்னாரு இது என் மனைவி கட்டின ஊடு அப்படிங்கிறார். சொன்னாரு என் மனைவி, நான் அவ முடிச்சிடறதுக்கு முன்னால 10 வருஷம் வெளிநாட்டில் இருந்தேன், சம்பாதிச்சேன், அவத்தான் நான் முடிச்சேன், முடிச்சு நானும் சேர்ந்து 10 வருஷம் அவோட சம்பாதிச்சேன், அவ மொத்தம் 20 வருஷம், நான் 10 வருஷம் சம்பாதிச்சு ரெண்டு பேரும் சேர்ந்து கட்டின ஊடு. எல்லாம் முடிஞ்சு நாங்க நாட்டுக்கு வாரத்துக்கு ரெடியாகி கொண்டிருக்கிற நாள்கள்ல தான் அவக்கு சின்ன ஒரு நோய் வந்து அவ அங்கே மௌத்தாபித்து, அவ இந்த வீட்டுல வாழல்ல, அவ அங்க அடக்கம் செஞ்சு நான் வெறுங்கையோட வந்து நாட்டுக்கு இறங்கினேன் அப்படின்னு. இதுதான் மனிதனுடைய நிலை. சம்பாதிப்பது தவறல்ல, வீடு கட்டுவது தவறல்ல, ஆனால் எப்பொழுது மனிதன் மறுமையுடைய சிந்தனையும் இருக்க வேண்டும், அமல் இபாதத்துக்கும் நேரம் ஒதுக்க வேண்டும். இந்த உலகத்தினுடைய வேலை வெட்டிகளும் உலகத்தினுடைய சம்பாதிப்புகளும் எனக்கு ஒரு நாளைக்கு 100 இஸ்திக்பாருக்கு நேரம் கொடுக்கவில்லை என்றால் அன்றைய நாள் நஷ்டம். இந்த மாதத்திலும் குர்ஆனை திறந்து ஒரு பக்கம் ஓதுவதற்கு நேரம் எடுக்க முடியவில்லை என்றால் உண்மையிலே நான் கைசெய்தப்பட வேண்டியவர். இந்த முபாரக்கான மாதத்திலும் எனக்கு இமான் ஜமாத்துடன் தொழுவதற்கு நசீபு கிடைக்கவில்லை என்றால், இந்த மாதத்திலும் தொழுகை கலாவாகிறது என்றால், இந்த மாதத்திலும் முன்பின் சுன்னத்துகளை உற்சாகமாக, ஒரு சுன்னத்துக்கு ஒரு பருங்குடைய நன்மை, ஒரு பருளுக்கு 70 பருங்குடைய நன்மை என்றெல்லாம் அல்லாஹ் உற்சாகப்படுத்தும் பொழுது அதனை அடைந்து கொள்வதற்கு நான் தயார் இல்லை என்றால் உண்மையிலே நான் மிகப்பெரிய நஷ்டவாதி. சுருக்கமாக சொன்னால், விரிவாக நான் அதைத்தான் பேச வந்தேன், இந்த மாதம் 5 அமல்களை கொண்டு செழிப்பாக்கப்பட வேண்டும். 5 அமலையும் மாத்திரம் சுருக்கமாக சொல்லி முடித்துக் கொள்கிறேன். ஒன்றே தொழுகை, முன்பின் சுன்னத்துகள், பரலான தொழுகை, நேரம் குறிக்கப்பட்ட சுன்னத்தான தொழுகைகளை முடிந்த அளவுக்கு தொழுவோம். இரண்டாவது, குர்ஆன் திலாவத்துடைய மாதம், ஒரு நாளைக்கு ஒரு ஜூது ஓதுவதற்கு கஷ்டப்பட்டாவது முயற்சி செய்வோம். குர்ஆனுடைய மாதம், கடையில் இருந்து கொண்டு தொழில் இருந்து கொண்டே ஓதலாம் கொஞ்சம் கொஞ்சமாக, ஒவ்வொரு தொழுகை நேரத்துக்கும் வந்து கொஞ்சம் ஓதிவிட்டு போகலாம். குர்ஆனுடைய மாதம், 30 நாளிலும் ஒரு குர்ஆனாவது முடிப்போம். குரான் ஓத தெரியாதா, குரானை பிரட்டியாவது சும்மா பார்த்து விட்டு கண்ணீர் வடிப்போம். மூன்றாவது, இது அல்லாவை ஜிக்ரு செய்வதற்குரிய, பாவ மன்னிப்பு தேடுவதற்குரிய, நரக விடுதலையை கேட்கக்கூடிய சுவர்க்கத்தை கேட்க வேண்டிய மாதம். அதற்குத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் ஜிக்ர் என்றே ஒன்றை அறிமுகம் செய்தார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்அலுகல் ஜன்னா வ அஊது பிக மினன்னார். லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை ஜிக்ர் செய்கிறோம். அஸ்தக்ஃபிருல்லாஹ், பாவ மன்னிப்பு தேடுகிறோம். அஸ்அலுகல் ஜன்னா, சுவர்க்கத்தை கேட்கிறோம். வ அஊது பிக மினன்னார், நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடுகிறோம். எனவே இந்த ஜிக்ரை நாவிற்கு பரப்புவோம். குறைந்தது 100 முறையாவது இதனை ஓதுவோம். இது ரமலானுக்கென்றே தரப்பட்ட ஜிக்ர். அடுத்தது இது துஆவுடைய மாதம், நிறைய துஆ செய்வோம். துஆக்கள் கபூல் ஆகும் மாதம் இது. எங்கட சொந்த தேவை, மனைவிட, புள்ளகள, நாட்டுடைய பிரச்சனை, சமூகத்துடைய பிரச்சனை, தொடர்ந்து சோதனைகளை சந்தித்து வருகிறோம். பாருங்க, கொஞ்ச நாள் டெங்கு நோய், அதால கொஞ்சம் பேர் மௌத்தாகி கொண்டிருக்கிறாங்கன்ற ஒரு பயங்கரமான செய்தி, அது இன்னும் முடியல. அப்படியே வார டைம்ல மழை இல்லைன்ற பிரச்சனை, கோட கஷ்டம். அப்படி கொஞ்ச நாள் வார டைம்ல மருவ கேள்விப்பட்டம், திரும்ப இஸ்லாத்துக்கு எதிராக அப்படி பேசுறான், இப்படி பேசுறான், பள்ளிக்கு கல்லடிச்சான், நெருப்பு கொடுக்கிறான். எல்லாம் கொஞ்சம் 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 பாக்கியாகத்தான் இருக்கு. அடுத்த சோதனை வெள்ளம், மக்கள் பயங்கரமான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்க ஒரு பகுதியில், ஜனாசாக்களை எடுக்க முடியாமல் பாய்கள்ல சுத்தி போட்டுகள் எடுக்கிறார். பல குடும்பங்கள், 15-20 குடும்பங்கள் ஒரு வீட்டில், பள்ளிகளுக்குள்ள குழந்தைகளோட நோன்பு மாசம், கிடைச்சிட தின்றுட்டு குடிச்சிட்டு கஷ்டத்தோட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மழையும் தொடர்ந்து பொழிந்து கொண்டிருக்கு. சில இடங்கள்ல தண்ணி இன்னும் இறங்கல. இப்படி பயங்கரமான சில பகுதிகளுக்கு இப்பே உடனடியாக பெய்துடுங்க மனசரிவு அபாயம் என்று எத்தனையோ ஊர்களுக்கும் தெரிஞ்ச சோதனைகளை சந்தித்து வருகிறோம். காரணம் என்ன? நிறைய துஆ செய்வோம், நிறைய துஆ செய்வோம், அமல் இபாதத்துகளை கூட்டுவோம். இபாதத்துகள் குறைந்ததினால் அவர்களுக்கு மட்டுமல்ல சோதனை, சோதனை எல்லோருக்கும் தான். இன்று அவர்களுக்கு என்றால் இன்று முழு உலகத்திலும் முழு சமூகத்திலும் நாளைக்கு நாங்களும் அதை எதிர்பார்க்கத்தான் வேண்டும். அந்த நிலை வராமல் எங்களை பாதுகாப்பதற்கு துஆக்கள், சந்தர்ப்ப துஆக்கள், காலை மாலை துஆக்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையிலும் மாலையிலும் கேட்ட துஆக்களே ஒன்றுதான், பூமி அதிர்ச்சியிலிருந்து, பூகம்பத்திலிருந்து, சூறாவளியிலிருந்து ஆரோக்கியமான வாழ்க்கையை அடிக்கடி கேட்பார். சோதனைகளில் இருந்து ஆரோக்கியத்தை வழங்குவீர்கள் என்ற துஆவை ஒவ்வொரு அசானுக்கும் பின்னால் கேட்பார். அல்லாஹும்மா இன்னி அஸ்அலுகல் அஃவவல் ஆஃபியா என்ற துஆவை. எனவே நிறைய துஆ செய்ய வேண்டிய மாதம். அதோடு இது சதகாவுடைய மாதம். அந்த பகுதிகளில் உள்ள மக்களுக்கும் எங்களால் முடிந்த அளவு நிறைய செய்வோம். ஏனைய ஏழை எளிய மக்களையும் தேடுவோம். சதக்காவை போன்ற பவரான அமல் ஒன்றுமே. சதக்கா யாருடைய பழக்கத்தில் இருக்கிறதோ அவரிடத்திலே பலத்த ஒரு ஆயுதம் இருக்கிறது. எந்த பயங்கரமான சோதனைகளும் அவரை வந்து அடைய முடியாத அந்த சதக்கா தடுத்து நிறுத்தும். நான் இன்று காலையிலே சதகா கொடுத்து விட்டால் உறுதியாக சொல்லலாம், இன்றைய நாள் எனக்கு கெட்ட மௌத்து வராது. அஸ்ஸதகத்து தத்ஃபவு மீத்தத சு. சதகா கொடுத்து விட்டால் அல்லாஹ்வுடைய கோபம் என் மீது உண்டாக. சதகா கொடுப்பதன் மூலம் சோதனைகளை தடுத்து நிறுத்தும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாமிடம் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய படைப்பினங்களில் மிகவும் பிரமாண்டமான படைப்பு எது? சொன்னார்கள், மலைகள், கல்லு மலை. கேட்டாங்க, அதை விட பயங்கரமான படைப்பு இருக்கிறதா? ஆம், இரும்பு. அந்த மலையையும் தவிடுபடியாக்கலாம். கேட்டாங்க, அதை விட? சொன்னாங்க, ஆம், நெருப்பு இரும்பையும் முறுக்கிவிடும். அதை விட? ஆம், தண்ணீர் நெருப்பையும் அணைத்துவிடும். அதை விட ஒன்று இருக்கிறதா? ஆம், காற்று தண்ணீரையும் இழுத்துச் செல்லும். திருமதி சரிப்புடைய பவரான ஒன்று இருக்கிறதா? சொன்னாங்க, ஒரு முஃமின் இஹ்லாசுடன் செய்யக்கூடிய சதக்கா என்றார். பயங்கரமான அணு ஆயுதத்தையும் தடுத்து நிறுத்தும். இது தயார் செய்யப்பட்டால் மூலப்பொருள்கள் சொல்லப்பட்டவைகள் ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும். இந்த வானத்திலிருந்து வரக்கூடிய, பூமியிலிருந்து வரக்கூடிய, எதிரிகளுடைய புலத்தினால் வரக்கூடிய பயங்கரமான நோய்களிலிருந்து தடுத்து நிறுத்தக்கூடியதுதான் சதகா. இதனால் தான் சொன்னார்கள், தாஉ மர்லாக்கும் பிஸ்ஸதகா, உங்களுடைய நோயாளிகளுக்கு சதகாவை கொண்டு நோய் நிவாரணி செய்யுங்கள். புள்ளைக்கு சுகம் இல்லாம வந்துட்டா டாக்டர்கிட்ட போறதுக்கு முன்னால் ஒரு சதகாவை கொடுத்துட்டு போ. அவருக்கு 250 ரூபாய் கொடுக்கிறதுக்கு முன்னால் ஒரு 750 ரூபாய் கொடுப்போம். சொன்னார்கள், உங்களை நோக்கி வரக்கூடிய சோதனைகளை துஆவின் மூலம் தடுத்து நிறுத்திக் கொள்ளுங்கள். அந்த தொடர் ஹதீஸில் சொன்னார்கள், உங்களுடைய சொத்துகளுக்கு ஜகாத்தின் மூலம் காப்புறுதி செய்து கொள்ளுங்கள். ஹஸ்ஸினு அம்வாலகும் பிஸ்ஸகா. எனவே இந்த மாதம் இந்த ஐந்து அமல்களின் மூலம் செழிப்பாக்கப்பட வேண்டிய மாதம். எனவே எஞ்சி இருக்கக்கூடிய இந்த 25-24 நாட்களையாவது சரியாக பயன்படுத்தி அல்லாஹ்வை அடைவதற்குரிய வழிகளிலே முயற்சி செய்வோம். அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு வ தஆலா எங்கள் எல்லோரையும் பொருந்திக் கொள்வானாக, ஏற்றுக்கொள்வானாக. யா அல்லாஹ், நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய உஸ்தாத்மார்களின் பாவங்களை மன்னிப்பாயாக, உற்றார் உறவினர்களின் பாவங்களை மன்னிப்பாயாக, மனைவி குழந்தைகளின் பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், இந்த மாதத்தில் உன்னை அடைந்த கூட்டத்தில் எங்களை மாக்கிவிடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களால் சுமக்க முடியாத பயங்கரமான சோதனைகளிலிருந்து எங்களை, எங்களுடைய மனைவி மக்களை, சமூகத்தை பாதுகாத்து விடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், சோதனைக்குள்ளாக்கப்பட்ட அந்த மனிதர்களுக்கு யா அல்லாஹ் நீயே யா அல்லாஹ் அவசரமாக தீர்வை வழங்குவிரியா அல்லாஹ். அவர்களின் பிரச்சனை இல்லாமலாக்குவிரியா அல்லாஹ். மனக்கவலைகளை இல்லாமலாக்குவிரியா அல்லாஹ். ஈமானில் அவர்களை உறுதியாக்குவிரியா அல்லாஹ். பொறுமையை நசீபாக்குவிரியா அல்லாஹ். எங்களையும் யா அல்லாஹ் அது போன்ற சோதனைகளை கொண்டு சோதித்து விடாதயா அல்லாஹ். எங்களுடைய ஊர்களையும் சமூகத்தையும் பாதுகாத்து விடியா அல்லாஹ். யா அல்லாஹ், இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் பாதுகாத்து விடியா அல்லாஹ். தொடர்ந்து யா அல்லாஹ் ஆபத்துகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ், சோதனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். நீயே போதுமானவன் யா அல்லாஹ். எங்களை மன்னித்து எங்களை காப்பாற்றி விடியா அல்லாஹ். சுவர்க்கத்துக்கு தகுதியானவர்களாக ஆக்கிவிடியா அல்லாஹ். யா அல்லாஹ், சில பாவங்களுக்கு தெரியாமல் அறியாமல் நிர்பந்தமாக மாட்டிக்கொண்டோம் யா அல்லாஹ். அவற்றிலிருந்து எங்களை கலட்டி விடியா அல்லாஹ். யா அல்லாஹ், அவற்றிலிருந்து எங்களை கலட்டி விடியா அல்லாஹ். யா அல்லாஹ், எல்லோருக்கும் வட்டியிலிருந்து கலர வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது யா அல்லாஹ். சில நிர்பந்தத்திலே போய் மாட்டிக்கொண்டார்கள் யா அல்லாஹ். எல்லோரையும் அந்த பாவத்திலிருந்து கலட்டி விடியா அல்லாஹ். யா அல்லாஹ், நீ விரும்பக்கூடிய முறையிலே வாழ வேண்டும் என்ற ஆசை எங்களுக்கு இருக்கிறது யா அல்லாஹ். நஃப்ஸும் சைத்தானும் எங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். மௌத்துக்கு முன்னால் எங்களை திருத்தி விடியா அல்லாஹ். மௌத்துக்கு முன்னால் எங்களை சுத்தமாக்கிவிடியா அல்லாஹ். மௌத்துக்கு முன்னால் உண்மையான தௌபாவை நசீபாக்கிவிடியா அல்லாஹ். நல்லவர்களாக உன்னை வந்து அடைவதற்கு தௌஃபீக் செய்து விடியா அல்லாஹ். வா ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். குல் லில் கௌனி வ குல். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acnyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் மூலமாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும். கம் ஃபீக சுரூரன் வ ஸலாமன் வ தமீன்.